நாம் எடுத்துக்கொள்ளும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வந்திருக்கிற பகுதிக்குள்ளாக இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். நம்ம போன வாரம் பார்த்தோம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நிலைப்பாடு, ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு, அதாவது பல்வேறு சூழ்நிலைகள் மாறும் பொழுது, பல்வேறு காலகட்டங்கள் மாறும் பொழுது, பல்வேறு விதமான எதிர்பாராத காரியங்கள் நாம் சந்திக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு என்ன, எவ்விதமாக காணப்பட வேண்டும் சொல்லி போன வாரம் பார்த்தோம். ஆண்டவர் எல்லாமே முன்கூட்டியே அறிந்திருக்கிறார், அவர் எல்லாமே திட்டம் பண்ணியிருக்கிறார். அவர் எந்தாமே திட்டம் அடைந்தாலும் பாவத்துக்கு ஒருபோதும் காரணம் அறிதே அல்ல. அவர் அவ்விதமான தேவகுமாரனை புறக்கணிக்கிறவர்கள் நீதியாக அணைந்திருப்பார். கடைசியாக பார்த்தோம் அவ்விதமான பல போராட்டங்கள் பல காரியங்கள் காணப்பட்டாலும் ஒரு கிறிஸ்தவன் அந்த இடத்துல எவ்வளோ விழிப்போடு காணப்பட வேண்டும் சொல்லி நம்ம போன வாரம் பார்த்து முடித்தோம். அந்த பகுதியை 21வது அதிகாரம் 24வது வசனம் வரைக்கும் அந்த பகுதியை பார்த்து முடித்தோம். இன்னைக்கு பார்க்க போறோம் 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் முடிய, 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் முடிய நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசு ஆண்டவருடைய வருகையை சிந்திக்க போகிறோம். இயேசுவாண்டவருடைய வருகைக்குரிய காரியங்களை சிந்திக்க போகிறோம் என்றால் இயேசுவானவருடைய வருகை மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஏனென்றால் வேதம் தெளிவாக இதை நாம் பார்க்கிறோம், வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார், அவர் நீதியாய் நியாயத்திற்க போகிறார், இந்த உலகத்தை நியாய தீர்ப்புக்குள்ளாக கொண்டு வரப்போகிறார்னு சொல்லி இயேசுவின் வருகை குறித்து தெளிவாக ஆங்காங்கே பல்வேறு வேதத்தில் பல்வேறு இடங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நாம் படிக்கலாம் அந்த பகுதியில் ஒன்றுதான் நாம் இங்கே படித்து வரோம். 25வது வசனத்திலிருந்து 33வது வசனம் படி நம்ம இங்கே பார்க்குறோம். ஆகவே நாம் இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த சத்தியத்தை ஜபசிந்தியோடு கடந்து நாம் இது கேட்போம். ஜபசிந்தியோடு நாம் கேட்கும்படியாக கடந்து செல்வோம். நீங்க பார்த்தீங்கன்னா போன தடவை அவ்விதமாக பல்வேறு காலகட்டங்கள், பல்வேறு எதிர்ப்புகள், பல போராட்டங்கள் மத்தியில சூழ்நிலைகள் மாறுபட்ட காரியங்களா இருந்தாலும் கூட ஒரு கிறிஸ்தவன் எவ்விதமாக நாம் ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைப்பாடு எவ்விதமாக இருக்கும்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டு வந்தோம். அது மாத்திரமல்ல, அதை முடித்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா 25வது வசனத்திலிருந்து 25வது வசனத்திலிருந்து இயேசுவாண்ட விதமாக ஆரம்பிக்கிறார். 25வது வசனத்திலிருந்து இயேசுவாண்ட விதமாக ஆரம்பிக்கிறார். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், அதனால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் 27வது வசனம் அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அதான் இந்த இடத்துல தெள்ள தெளிவாக வேதத்துல பார்க்கிறோம், கடைசி நாட்கள்ல இயேசுவானவர்கள் இயேசுவானவர் வரப்போகிறார். இயேசுவானவர் மறுபடியும் இரண்டாவது முறை வரப்போகிறார். எப்படிங்க இரண்டாவது முறை வரும் படிமடியாக இரண்டாம் வருகை குறித்து தெள்ள தெளிவாக அங்க 27வது வசனத்துல பார்க்கிறோம். அதாவது இது வந்து நிச்சயம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நிச்சயம், இது வந்து மாற்று கருத்தே இல்லை. அதாவது இரண்டாம் வருகையை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த இடத்துல முதல் குறிப்பு இயேசுவானவருடைய இரண்டாம் வருகை, மறுபடியும் வரப்போகிறார். புரியுதுங்களா, மறுபடியும் வரப்போகிறார். மறுபடியும் வரப்போனா முதலாவது ஏற்கனவே வந்துட்டார், எப்படி வந்தாரு? முதலாவது நம்முடைய பாவத்தை போக்கும் பிராயச்சித்த பலியாக இரட்சகராக இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்தார். நம்ம கிறிஸ்துமஸ் வரப்போகுது 25ஆம் தேதி நம்ம கூடுறோம், அது குறித்து நம்ம சிந்திக்கலாம். அப்ப மரியான் கன்னி மரியான் வயிற்றுல பிறந்தார் அப்படின்னு சொல்லி குழந்தையாக வந்தார் சொல்லி முதல் முதலாக வந்தார் இந்த உலகத்துல. முதல் 2000 வருஷத்துக்கு முன்னதாக முதல் முதலாக இயேசுவானவர் வந்து இந்த உலகத்துல பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டார். முதலாவது வருகை நம்ம இந்த தெளிவா முதலாம் வருகை குறித்து தெளிவா பார்க்கிறோம் இல்லைங்களா. முதலாம் வருகை தான் நிறைய இடங்களை நம்ம சிந்திக்கிறோம், முதலாம் வருகை குறித்து நிறைய இடங்களை நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. இயேசுவானவர் வந்தார், கன்னிமறையான வயிற்றில் பிறந்தார், இந்த உலகத்துல வாழ்ந்தார், அருமையான சத்தியங்களை போதித்தார், இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார், பாவத்தை போக்கும் இரட்சகராக இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்லி முதலாம் வருகை குறித்து நிறைய இடங்களை சிந்திக்கிறோம். ஆனா அதே வண்ணமாக எவ்வளவு முக்கியமாக முதலாம் வருகை குறித்து எவ்வளவு முக்கியமாக கவனிக்கிறோமோ அதே வண்ணமாக எது அவசியம் இரண்டாம் வருகையும் அவசியம். இரண்டாம் வருகையும் தெல்ல தெளிவாக வேதத்துல தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படிங்க என்னங்க இரண்டாம் வருகை? அதாவது இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசுவானவர் மறுபடியும் வரப்போகிறார். ஆனா எப்படி வரப்போகிறார்? இப்படியாக மறுபடியும் கன்னிமரியல் வயிற்றுல பிறந்து குழந்தையெல்லாம் வரமாட்டார் சரிங்களா. அந்த இடத்துல இயேசுவானவர் இரண்டாம் முறை வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவாக இந்த அதாவது இந்த இரண்டாம் வருகை கொடுத்து தெல்ல தெளிவாக இட் இஸ் செட்டன். இது வந்து நிச்சயமானது, இது மாற்றுக்கிறதே இல்லை. இரண்டாம் முறை இயேசுவானவர் வரப்போகிறார், இரண்டாம் வருகை உண்டு. வேதத்துல தெல்ல தெளிவாக இந்த சத்தியம் போதிக்கிறது, இது உண்மை, இது வந்து பொய் அல்ல. இரண்டாம் முறை இயேசுவானவர் வரப்போகிறார். அதனாலதான் நீங்க நிச்சயத்தோடு அந்த இடத்துல சொல்றாரு. இதை சொல்லிட்டு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு அங்க 27 வசனம் படிச்சோமா இல்லையா, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்து மேல் வருகிறதே காண்பார்கள். அதாவது தெல்ல தெளிவாக விசிபிளா பார்ப்பாங்களாம், காண்பார்கள் சொல்றது விசிபிளா அப்படியே கண்கூடாக பார்ப்பாங்களாம். கண்கூடாக மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் அந்த இடத்துல மகிமையோடு மேகத்து மேல் வருகிறதே காண்பார்கள் சொல்லி அந்த இடத்துல கடவுளுடைய வருகையை குறித்து அந்த இடத்துல 27 வசனம் தெல்ல தெளிவாக சொல்லுது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 33 வசனத்துல என்ன சொல்லுது, இது மிக மிக அவசியம் நிச்சயமானது வசனம் என்று சொல்லும்படியான காரியத்துல, வானமும் பூமியும் ஒழிந்து போயிரும் ஆனா என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. வானம் பூமி எல்லாம் அகன்று போயிரும் ஆனா எது ஒழிந்து போகாது? ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்து போகவே போகாது. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன செய்யும்? கட்டாயமா நிறைவேறே தீரும். அவர் சொன்னவர் சொன்னவர் தான், அவர் சொன்னபடியே நடக்கும். அந்த வார்த்தை ஒழிந்து போகவே போகாது. இன்னைக்கு மனுஷன் பேசுறான், நாளைக்கு மறந்துடுறான் இல்லைங்களா. இன்னைக்கு நான் மனுஷன் வாக்கு கொடுக்கறான், நாளைக்கு மறந்துடுறான், வாக்க மீறுறான், வாக்கு கொடுத்தத தவறிடுறான். அப்படியான் சொல்றான், இப்படி இப்படி பல மாற்றங்கள் மனுஷனுக்குள்ள நடக்குதா இல்லையா? ஆனா நம்ம கும்பிடுற கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் வாக்கு கொடுத்தவர், அவர் சொன்ன வார்த்தை ஒழிந்து போகவே போகாது. அவன் இன்னைக்கு நானும் எந்த அதான் போன தடவை பார்த்தோம், நமக்கு ஆறுதல் நமக்கு போன தடவை போன வார்த்தை நம்ம பார்த்தோம், நமக்கு எது பலம் எது பிடிப்பு வேதம், கடவுள் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தை மட்டும் உனக்கு எனக்கு இல்லைன்னா சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பிடிப்பு இருக்குது? சார் சார் 10 ஏக்கர் வச்சிருக்கேன் சார், அது எனக்கு பிடிப்பு சார் அப்படி சொல்ல முடியுமா? இல்ல சார், நான் நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்க்கறேன் சார், அது எனக்கு பிடிப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்க? சார் சார் எனக்கு 10 சவரன் நகை வச்சிருக்கேன் சார், அது எனக்கு பிடிப்பு சொல்ல முடியுமா சொல்லுங்க? கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு தெளிவா சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போயிடும். இன்னைக்கு நீன நானும் சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாம் ஒளிந்து போயிடும், ஆனா எது மட்டும் ஒளிந்து போகாதுங்க, கடவுளுடைய வார்த்தை மட்டும் ஒளிந்து போகாது. அவன் இன்னைக்கு நீன நானும் எதை பிடித்துக் கொள்ளணும், கடவுளுடைய வார்த்தையை மேல ஆழமா சார்ந்து கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து வாழ்றதா மிக மிக. அதனாலதான் போன வாரமா பார்த்தோம், பல்வேறு சூழ்நிலைகள் மாற்றங்கள் மத்தியில, பல்வேறு தடுமாற்றங்கள் மத்தியில, பல்வேறு மாறுபட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? எதிர்பாராத சூழ்நிலைகள், இக்கட்டான சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள், பல காரியங்கள் மத்தியில நம்ம தூண்டு போக சோர்ந்து போகணும் அவசியமே இல்லை. யாரு? இயேசுவை அறிந்தவன். இயேசுவை அறியாதவன் வேற. நான் இயேசுவை அறியாதவனை பத்தி பேசல. இயேசுக்குள்ள இருக்கிறவனுடைய வாழ்க்கையில அவன் தோண்டு போன அவசியமே இல்ல. இயேசுக்குள்ள இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இயேசுவை அறியாதவன் என்ன பண்ணுவான்? புலம்புவான், டென்ஷன் ஆகுவான், கத்துவான், அவனுக்கு ஏற்பட்ட வியாதியும் வாங்கி கட்டிக்குவான். உண்மையா இல்லையா? ஆனா இயேசுவை அறிந்தவன் அவன் டென்ஷன் ஆக தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. ஏனென்றால் அவன் எதன்மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டுறான்? தேவனுடைய வார்த்தை மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டுறான், தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயத்தோடு நம்புறான். அப்படியாகத்தான் மறுபடியும் ஆகத்தான் கடவுளுடைய வார்த்தை தெல தெளிவாக இயேசுவாண்ட சொல்லிட்டே வர்றாரு. இப்படியா சொல்லிட்டு வரும்பொழுது அழகா சொல்றாரு, வானபூமியும் ஒளிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அப்ப இன்னைக்கு நீ நானும் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீ எதுக்கு முழுமையா செவிசாய்க்கணும்? எதுக்கு முழுமையா செவிசாய்க்கணும்? அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கணும். செவிசாய்க்கிறியா? நீ உலகத்துக்கும் உலக மனுஷனையும் சார்ந்து போயிடாத, ஜாக்கிரதையா இரு. உலக காரியங்களுக்கும் உலக மனுஷனையும் சார்ந்து போயிடாத. வானம் பூமி ஒளிந்து போகும் சொல்லுது. உலகமும் உலகமும் அது நிச்சயங்களும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று வசனம் சொல்லுது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து, தேவனுடைய வார்த்தைக்கு நீ தெளிவா வரும்பொழுது அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை உனக்கு பிடிப்பா இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகவே, அப்ப தேவனுடைய வார்த்தை சொன்னது அனைத்தும் ஒளிந்து போகவே போகாது. அப்ப முக்கியமா எது நிச்சயம், இரண்டாம் வருகை அவசியம், நிச்சயமானது, அது உண்மை, அது பொய் அல்ல. கடவுள் எப்படி, அதனாலதான் அங்க பாருங்களேன் அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:11 படிக்கிறோம். அப்போஸ்தலர் 1 தெள்ள தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 1:11 வாங்களேன், 161 அங்க பாருங்க 11 என்ன சொல்லுது. அப்ப தேவ தூதன் அந்த இடத்துல வானத்துல தோன்றி அந்த இடத்துல சொல்றாப்புல, அங்க பாருங்களேன் கலிலேயராகிய மனுஷரை சீடர்களை பார்த்து சொல்றாப்புல, அந்த இடத்துல சொல்றாரு, அங்க பாருங்க இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அந்த சீடர்களுக்கு முன்னாடி இயேசுவானவர் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்க பாருங்க 9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று. 11 கலிலேயர் ஆகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், கவனிச்சீங்களா, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்துள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். கவனிச்சீங்களா, அவர் எப்படி எழுந்துள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, அவர் மறுபடியும் வரப்போகிறார். இயேசுவான் என்னங்க மறுபடியும் வரப்போகிறார், நிச்சயம் உண்மை, இது 100% உண்மை. ஆகவே இயேசுவானவர் எப்படி எழுந்தருளி போனாரு மறுபடியும் வரப்போறார். ஆகவே இந்த இடத்துல அவ்வளோ, அதாவது நல்லா புரிஞ்சுக்கும், முதல் வருகைக்கும் இரண்டாம் வருகைக்கும் வித்தியாசம் இருக்குது. முதல் வருகை வந்து இயேசுவானவர் எப்படி வந்தாரு, சாதாரணமான விதத்துல வந்தார் இல்லைங்களா, ஒரு மாட்டு ஒரு கன்னி மரியாதை வச்சுல பிறந்தாரு, ஒரு சாதாரண ஒரு காமன் பீப்புள், ஒரு சாதாரணமான ஏழ்மையான மக்களிடத்துல வந்தாரு. அந்த குடும்பம் பெரிய பணக்கார குடும்பமா, பெரிய பெரிய ஜாம்பவான்களா, பெரிய மாமேதைகளா, மரியாதும் யோசிப்பும் இல்லைங்களா, பெரிய மாடமலையில பிறந்தவங்களாங்களா, பெரிய 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 அது நிறைய பணக்காரங்களா, இல்ல ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல சாதாரண அவருக்கு ஒரு பிறக்கும்போது கூட சரியான இடம் கிடைக்கவே இல்ல, ஒரு மாட்டு தொழுவதான் கிடைச்சிச்சு ஒரு சாதாரண விதத்துல. அவருடைய செய்தி கூட பெரியான விதத்துல சொல்லப்படவே இல்லை. யாருக்கு முதன் முதல் செய்தி போனுச்சு, அந்த இடத்துல மேய்ப்பர்களுக்கு எல்லாம் முதன் முதலா செய்தி போச்சு. யாருங்க இப்படி இத்தனைக்கு யாருங்க, இவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் வானத்தையும் பூமியும் படைத்தவர் பெரிய கடவுள், இந்த உலகத்துல மனுஷனாக வந்து பிறக்கும்படியான செய்தி, ரட்சிப்பின் செய்தி, அந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஆனா அந்த செய்தி யாருக்கு, சாதாரணமான மக்கள் தான் போச்சு. இப்படி சாதாரணமான விதத்துல நிகழ்ந்த அந்த முதல் வருகை, ஆனா இரண்டாம் வருகை அப்படி இருக்காது, பலமாய் காணப்படும். அதனாலதான் மிகுந்த வல்லமையோடும், அதனால நம்ம படிச்சோம் Luke 21:27 அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இதுதான் தானியேல் புஸ்தகத்துக்கு வாங்கல, தானியேல் புஸ்தகத்துல தெள்ள தெளிவாக பார்க்கலாம். தானியேல் இந்த புஸ்தகம் பத்திரமா எடுத்துக்கோங்க, தானியேல் புஸ்தகம் 7 வாங்கல, தானியேல் 7 எசேக்கியேல் தானியேல் 7 இதுதான் சொல்றாப்புல அங்க அந்த தரிசனத்தை கொண்டு தானியேல் பேசுறத பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 7:13-14 தானியேல் 7:13-14 ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாருடைய சாயலான ஒருவர் வானத்து நட்சத்திரங்கள் வானத்து மேகங்களுடனே வந்தார், அவர் நீண்ட ஆயுசுலவர், இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார், ஜனங்களும் ஜாதியாரும் பாஷ்டிக்காரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது, அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இப்ப இந்த இடத்துல தெள்ள தெளிவாக கடவுளுடைய வருகை கொடுத்து தானியேலும் அந்த இடத்துல பேசுறாரு, அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத அழியாததா இருக்கும், அவருடைய ராஜரிகம் அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். அப்படிப்பட்ட ராஜ்யம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை அந்த இடத்துல விளங்குறத நம்ம பார்க்கலாம். அப்ப இங்க பார்க்கலாம், தெள்ள தெளிவாக மறுபடியுமாக இயேசுமானவர் வருகை என்று சொல்லும்படியான சாதாரணமான காரியம் அல்லவே அல்ல. இது நிச்சயம், இது நிச்சயம், இது உண்மை, இது நடந்தே தீரும். வானமும் பூமியும் ஒழிந்து போனால் கர்த்தருடைய வருகை நிச்சயமாக நடக்கும். அதனாலதான் மத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்களேன், மத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்களேன், மத்தேயு புஸ்தகம் லூக்காவுக்கு முந்தின புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரம் வாங்களேன், மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் அங்க பாருங்க. அவருடைய வருகை, அவருடைய வருகை குறித்து படிக்கிறோம் பாருங்க. மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம், மத்தேயு 24வது அதிகாரம் 38வது பக்கம், மத்தேயு 24வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து பாருங்க. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். கவனிச்சீங்களா? மனுஷனுடைய குமாரனுடைய வருகையும் இருக்கும். அன்றாய் வருகை எப்படிப்பட்டதா இருக்குமா? பயங்கரமான விதத்துல காணப்படும். பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுவல் வந்து கூடும். அந்நாக்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்படி ஆக அந்த இடத்துல தெல்ல தெளிவாக அங்க பாருங்க, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. இந்த இடத்துல தெள்ள தெளிவாக அந்த இடத்துல மிக மிக ஆணித்தரமாக அழுத்தமாக யார் வரப்போகிறான்னு தெள்ள தெளிவாக அடிக்கடி சொல்லப்படுறது இயேசுவாண்டவர். இயேசுவாண்டருடைய வருகை மறுபடியும் அழகாக தெள்ள தெளிவாக சொல்லப்படும் நாம் பார்க்கலாம். ஏன், நீங்க வெளிப்படுத்தின சேஷம் 19வது அதிகாரத்துக்கு வாங்களேன், வெளிப்படுத்தின சேஷம் 19 351வது பக்கம் பின்னாடி புஸ்தகம், வெளிப்படுத்தின சேஷம் 19வது அதிகாரம் அவருடைய மகத்துவத்தை எங்க பார்க்கலாம், அவருடைய வல்லமை எங்க பார்க்கலாம். அங்க வெளிப்படுத்தின சேஷம் 19வது அதிகாரம் 11 முதல், பின்பு பரலோகம் திறந்திருக்கிறது கண்டேன், இது ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போடிந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே என்று வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆடையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்த என்னும் நாமும் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இடத்துல தெள்ளத்தில் வாழ்ந்த கடைசி நாட்கள் அவருடைய வருகையை குறித்து பேசும் பொழுது இந்த யோவான் பக்தன் மிக தெளிவாக அவருடைய மகத்துவத்தை விவரிக்கிறத பார்க்கலாம். ஆகவே நம்ம இங்க பார்க்கிறோம், இது மிக மிக முக்கியமான, மிக மிக தெளிவான, நிச்சயமான சம்பவம். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆகவே இயேசுவான் எப்படி, அதாவது முதலாம் வருகை எவ்வளவு நிச்சயமாக நிகழ்ந்ததோ, முதலாம் வருகை எவ்வளவு நிச்சயமாக தீர்க்கதரிசின் வாக்கின்படி தீர்க்கதரிசின் முன்ன அறிவித்தின்படி முதலாம் வருகை நிகழ்ந்ததா இல்லையா? பழைய ஏற்பாட்டை தீர்க்கதரிசின் முன்னறிவித்தின்படி பல இடங்களில் தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தார்களா இல்லையா? நிறைய இடங்களை பார்க்கிறோம், ஏசாயா புஸ்தகத்துல படிக்கிறோம், பல்வேறு இடங்களில படிக்கிறோம் முன்னறிவிப்பதின்படி. அழகாக தெள்ள தெளிவாக நாம் இங்க இயேசுவின் வருகை, முதலாவது வருகையும் அழகாக அச்சசலாக நிகழ்ந்தது பார்த்தோமா இல்லையா? அப்படியா நிகழ்ந்தது, அவ்விதமாக வந்தான்னு சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, எதுவும் நிச்சயம், இரண்டாம் வருகை நிச்சயம். இயேசுவான இரண்டாம் வருகை வரப்போகிறார். இது முதல் குறை, நாம முதல் குறிப்பு, முதல் பகுதியா நாம் சிந்திக்கிறோம். இரண்டாவது குறிப்பு என்னதென்றால், இரண்டாவது குறிப்பு அவருடைய பயங்கரமான காரியத்தை இங்க பார்க்கலாம். அங்க பாருங்களேன், அவர் எவ்வளவு, இரண்டாம் வருகை சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. அதுக்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு காரியங்களை குறித்து இங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். இரண்டாம் வருகை அவருடைய வருகையின் போது பல்வேறு விதமான பயங்கரமான காரியங்கள், பல்வேறு விதமான அடையாளங்களை பார்க்கலாம். இதெல்லாம் அவருடைய வருகைக்கு முன் அடையாளங்கள். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 24:3-14 வரைக்கும் படிக்கிறோம் பாருங்களேன். இரண்டாம் பகுதிக்குள்ளான முதல் பகுதி பார்த்தோம், இரண்டாம் வருகை நிச்சயம் நிச்சயமாக நடந்தே தீரும், அது உண்மை. வானம் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை சொல்லி தெல்ல தெளிவாக அவர் சொன்ன வார்த்தையின்படி நடந்தே தீரும் சொல்லி படித்தோம். இரண்டாம் பகுதி சரி, அப்படியாக அவருடைய வருகையின் போது வருகையின் போது நடக்கும்படியான அடையாளங்கள் பயங்கரமானவைகள், அதுல சந்தேகமே இல்லை. அது சாதாரணமான காரியம் அல்ல. அங்க பாருங்களேன் அந்த இடத்துல எவ்வளவு பயங்கரமான காரியம் நிகழுமாம். மத்தேயு புஸ்தகம் 24:3, பின்பு அவர் ஒளிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் இடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அப்பதான் சீடர்கள் கேட்கிறாங்க. அப்ப முடிவு குறித்து உலகத்தினுடைய காரியங்களை குறித்து அவருடைய வருகையின் சம்பவங்களை குறித்து பேசுறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. அப்ப இயேசுவாண்ட என்ன சொல்றாரு பாருங்க 4:1. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். வஞ்சங்கள் நடக்குமா? ஒருவனையும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்படியான இயேசு வருகைக்காக நடக்க முடியாத அடையாளங்கள், இயேசு என்கிற பெயரை சொல்லி ஏமாத்துவாங்கன்னு சொல்றாரு. அடுத்தது 6:1, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். யுத்தங்கள் நடக்கும், நாட்டு நாடு சண்டை நடக்கும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள். இவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், 7 படிக்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல விரோதமான காரியங்கள் நடக்குமா? ஜனத்துக்கு ஜனம் ராஜ்யத்துக்கு ராஜ்யம் விரோதமாய் எழும்பும். ஏன்? பஞ்சங்கள், பஞ்சவரும், கொலை நோய் வரும், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள் பல இடங்கள் உண்டாகும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அநேகர் அந்த இடத்துல பாருங்களேன், அங்க 10 அப்பொழுது அநேகர் இடரில் அடைந்து ஒருவரொரு காட்டி கொடுத்து ஒருவரொரு பகைப்பார்கள். இப்படிதான் சம்பவங்கள் நடக்குது பாருங்க. இதெல்லாம் எப்ப நடக்குது? அநேக கல்லத்திற்குள் எழும்பி அநேகர் வஞ்சிப்பார்கள். 12 அக்கிரமம் மிகுதி ஆவதினால், அக்கிரமம் மிகுதி ஆகுமா? அக்கிரமம் இன்னும் துணிஞ்சு போவோம், அக்கிரமம் மிகுதி ஆகிட்டே இருக்கும். மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போவோம் என்று சொல்றாரு. அவருடைய அன்பு, அநேகருடைய அன்பு தணிந்து போவோம். இப்படியாக பல்வேறு சம்பவங்கள் பல இடங்களில் நிகழும். அப்ப இந்த இடத்துல தெல்ல தெளிவாக அப்பதான் அங்க பாருங்களேன், ஏசாயா புஸ்தகத்துக்கு வாங்கலாம். ஏசாயா புஸ்தகம் இவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நிகழ்கிறத பார்க்கலாம். ஏசாயா புஸ்தகம் 13 வாங்கலேன். ஏசாயா புஸ்தகம் 13 நம்ம படிக்கணும். ஏசாயா 13:10-13. ஏசாயா 13, வானத்தின் நட்சத்திரங்களும், அங்க கவனிச்சீங்களா? வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், பாவத்தின் மித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் மித்தம் துன்மாக்கரையும் நான் தண்டித்து அகங்காரியின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன், புருஷனையும் பசும் பொன்னிலும் மனுஷன் ஓப்பினின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். அந்த இடத்துல தெளிவாக சொல்றார் கடவுள், இது நிமித்தம் சேனிலின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். சூரியன் சந்திரன் எல்லாம் ஒளி கொடாமல் இருக்கும் சொல்லி பார்க்கும்பொழுது அது எவ்வளவு பயங்கரமான செயல் கவனிச்சீங்களா? எவ்வளவு கொடூரமான செயல் கவனிச்சீங்களா? ஒரு இடத்துல, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு சம்பவத்துல பார்க்கும்போது சீனா இமாலய கிட்ட யாரும் வரக்கூடாது, ஆண்டு கட்டளையிடுறாரு. வந்தீங்கன்னா அவ்வளவுதான் தொலைஞ்சிங்க கட்டளையிடுறாரு. துணிய மக்கள் முற்படுறாங்க, அப்பெல்லாம் மடிஞ்சு போறாங்க. அப்பதான் அந்த இடத்துல நடக்குது. அப்ப அவ்வளோ பயங்கரமான சம்பவம் அதிருது. அந்த பயங்கரமான சீனாய் மலையே அப்படியே மேகம் புகை எழும்பி அதிருது. அந்த சத்தத்துக்கு மக்கள் பயப்படுறாங்க. பயந்து மக்களே என்ன சொல்றாங்க பாருங்களேன், எபிரேய புஸ்தகத்துல வருது பாருங்க அந்த சம்பவம். அவ்விதமான ஒரு பயங்கரமான செயல் அந்த நாட்களே நடந்தது பாருங்க. எபிரேய புஸ்தகம் 12 வாங்கினேன். எபிரேய புஸ்தகம் 12:18 படிக்கிறோம். 310 பின்னாடி, 310 எபிரேயர் 12:18 அங்க பாருங்க, கவனிங்க. அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பச்சை எறிகிறதுமான மலைநிலத்திற்கும் மந்தாரம் இருள் பெருங்காற்று ஆகிய இவனிடத்திற்கும் எக்கால முழக்கத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். அந்த சத்தத்தை கேட்டவங்க, அந்த சீனாய் மலையில சத்தம், கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியல அவங்களால. பயங்கரம் அதிருது. கேட்டவர்கள் இன்னும் சொல்லக்கூடாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்களாம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சின்ன சொல்லாக்கள்படி மோசேட்டு வேண்டிக் கொண்டார்கள், ஏனெனில் ஒரு மிருகமாகிலும், ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருந்ததாம். யாரு? மோசே உட்பட சொல்லத்தக்கதாக அந்த காட்சி மிகவும் பயங்கரமாய் இருந்ததாம். அப்ப பழையற்பாட்டுல சீனாய் மலை பயங்கரமாக கடவுள் சொல்லிட்டார், கிட்ட வரக்கூடாது, யாரு கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மோசையை தவிர யாரும் வரவே அந்த எல்லையை குறிப்பிட்டா சொன்னாரு, எல்லையை வச்சாரு, வாரம் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதிர்ந்துச்சு, பயங்கரமா சத்தம் முழங்குனுச்சு. அதை கேட்ட மக்கள் ஐயோ மறுபடியும் சத்தம் எழும்பக்கூடாது வேண்டிக் கொண்டாங்களாம். மோசையும் சொல்றாப்புல அந்த இடத்துல நானும் பயந்து, அதான் சொல்றாப்புல நான் மிகவும் பயந்து நடுங்குறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி மிகவும் பயங்கரமாய் இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னா, அப்படி பயங்கரமான அப்பயே பயங்கரமான காட்சி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையில எவ்வளவு பயங்கரம் நடக்கும். ஆண்டவருடைய வருகையில் ஏதோ பாக்குறோமா இல்லையா? சூரியன் ஒளி கூடாது இருக்கும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், இருண்டு போகும். பயங்கரமான சம்பவம் நடக்கிறது, இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சம்பவம் நம்ம பாடிக்கலாம். அதாவது அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுமானவரை கல்லறையில அடைச்சாச்சு, காவலாளிகள்லாம் வெளியில் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப தேவதூதர் வந்து கல்ல புரட்டி தொடுறாங்களா இல்லையா? அப்ப காவலாளிகளுடைய காரியங்கள் எப்படி இருந்துச்சா? மத்திய 28:4 அங்க படிக்கிறோம், காவலாளிகளுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு நம்ம படிக்கிறோமா இல்லையா? காவலாளிகள் மத்திய 28:4 படிக்கிறோம், காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு, கவனிச்சீங்களா? காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். அப்பா கவனிச்சீங்களா? அப்ப இயேசு ஆண்டவர் கல்லறையை, அதாவது கல்லறைக்கு முன்னாடி தேவதூதர்கள் வந்து உட்காடுறாங்க, அது பயங்கரமா அதிருது. அந்த சம்பவத்துல காவலாளிகள் என்ன பண்றாங்க? உட்காந்துருக்காங்க, பார்த்தோன்ன திடுக்கிட்டு பயந்து போய் செத்தவர்கள் போனானார்கள். இவ்வளோ பயங்கரமான சம்பவம் அப்ப நடந்திருக்கும் பொழுது இயேசுவானோட வருகையினும் அதை விட மேலான பயங்கரமான சம்பவம் நடக்கும் சான்ஸே இல்லை. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, தெல்ல தெளிவா சொல்லுது. ஆகவே கடவுளுடைய வார்த்தை உண்மை, கடவுளுடைய வார்த்தை அச்சுசலா உண்மையானது. முதல் வருகை எப்படி ஆண்டவர் சொன்னபடியே வந்தாரோ அவனமாகவே இயேசுவானவர் தன்னுடைய வார்த்தையில சொல்லப்பட்டபடியே இயேசுவானவர் மறுபடியும் இரண்டாம் வருகை வருவார். இரண்டாம் வருகை வரும் பொழுது நிச்சயமாக நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பலத்த சத்தத்தோடும் வல்லமையோடும் அந்த மிகுந்த ஆரவாரத்தோடும் வரப்போகிறார். எதுக்காக வரப்போறா தெரியுமா? எதுக்காக வரப்போகிறாரு? நியாயத்திற்கும்படியாக. எப்படிங்க? நியாயத்திற்கும்படியாக வரப்போகிறார். நியாயத்திற்கும்படியாக, நியாயாதிபதியா, நீதுள்ள நியாயாதிபதியா வரப்போகிறார். நிச்சயம் நியாயத்திற்கும்படியாக வரப்போகிறார். உண்மை, இயேசுவானு வரப்போகிறார், மறுபடியும் வரப்போகிறார். மிகுந்த பயங்கரம். அப்ப எவனும் தப்பவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையை, சுவிசேஷத்தை எத்தனையோ முறை கேட்டு அந்த சத்தத்துக்கு கீழ்படியாதபடி மனந்திரமா அப்படி துணிகரமா பாவம் மேல பாவம் பண்ணிட்டு போறவன்லாம் அன்னைக்கு கூப்பிடுவாங்களாம். அன்னைக்கு கூப்பிட்டும் கடைசியில ஒளிந்து கொள்ள முடியாதபடி, ஏன் பாருங்க அந்த இடத்துல இங்க பாக்கலாம், ஒரு ஓசியா புஸ்தகத்துல அங்க பாருங்க, கூப்பிடுவாங்களாம். எதை கூப்பிடுவாங்களாம் அங்க பாருங்க, ஓசியா புஸ்தகம் 10வது அதிகாரம் வாங்களேன். ஓசியா புஸ்தகம் 10வது அதிகாரம், தானியேல் ஓசியா புஸ்தகம் 10:8 10:8 இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும். 1056 இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேலின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்புண்டுகளும் அவர்கள் பலிபீடங்கள் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து, பர்வதங்களா மலைகளை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். அவ்வளோ பயங்கரமான சம்பவம் நடக்கும். அவங்க அந்த பயங்கரமான சம்பவத்தை எவனும் தப்பவே முடியாது. ஐயோ அந்த மலையை பார்த்து எங்களை மூடுங்கள், காப்பாற்றுங்க, எங்களை மூடிக்கொள்ளுங்கள் சொல்லுவாங்களே, ஆனா சான்ஸே இல்ல. அதனாலதான் இன்னொரு இடத்துல படிக்கிறோம், அங்க பாருங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரத்துக்கு வாங்கல, கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம், வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும், வெளிப்படுத்தல் விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. இயேசுவினுடைய வருகை நாட்களிலே பயங்கரமான சம்பவம் நடக்கிறது. அதுல ஒன்றுதான் இங்க படிக்கிறோம், வெளிப்படுத்த சேஷம் 6 பண்ணன, அவர் 6 உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. எப்படிங்க இப்ப சூரியன் எப்படி இருக்குமா? இப்ப சூரியன் எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு காட்சி அளிக்குது, அப்படியே பிரகாசமா இருக்குது, வெளிச்சமா இருக்கு. சூரியனுக்கு தான் நம்ம நடமாடுறோம், ஆனா அப்ப கருப்பு கம்பளி பாத்திருக்கீங்களா? கருப்பு கம்பளி வச்சிருக்கீங்களா வீட்டுல? கண்ணங்கரேன்னு இருக்கும், அவ்வளவு பயங்கரமான இருண்டு இருண்டு போயிரும், ஒளி கொடாம போயிரும், கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஷ்பம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. அங்க பாருங்க 15, பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் மலைகளின் குலை குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு எங்க போங்க? யாராருங்க? யாராருங்க? பெரிய பெரிய ஜாம்பவான், பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய மேத படிச்சவன், இந்த உலகத்துல எவ்வளவெல்லாம் ஆட்டம் போட்டானோ, கும்மாளம் போட்டானோ, எப்படி எப்படெல்லாம் ஆடினானோ இல்லைங்க, கடவுளை கூப்பிடாதபடி, கடவுளை அண்டிக் கொள்ள கூடாதபடி, இயேசுங்கிற கடவுளுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காதபடி, சுவிசேஷத்துக்கு மனம் திரும்பாதபடி, எவெல்லாம் கீழ்படியாதபடி, துணிகரமா பாவம் மேல பாவம் பண்ணிட்டு நியமாய் தூரமா இயேசுவை தூக்கி போட்டு அசட்டி பண்ணினானோ அன்னைக்கு மாட்டினான் அத்தனை பேரும். அது எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருக்கட்டும், பிரதம மந்திரியோ ஜனாதிபதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவர்களா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், இந்த இயேசுவான்ற சத்தியத்தை கேட்காதபடி, கீழ்படியாதபடி, அப்படியாக அவருடைய வார்த்தைக்கு செவிக்கு கொடுக்காதபடி அவர்கள் மனந்திரமா அப்படி போகிற அத்தனை மக்களும் அன்னைக்கு கூப்பிடுவார்களாம். அன்னைக்கு போய் என்ன செய்வாங்களோ, மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து ஐயோ ஒளிந்து கொள்வார்களாம், கண்மலைக்குள்ள போய் ஒளிஞ்சு கொள்வாங்க. சான்ஸ் முடியுமா? நீ எங்க ஒளிஞ்சாலும் தப்ப முடியுமா? அதான் நாங்கள் பார்க்கிறோம், பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, அந்த மலையும் கண்மலையும் அவளை அவர்கள் என்ன செய்யறாங்க, அதனை நோக்கி, அவர்களை அவைகளை நோக்கி, யோ நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிற அவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது, யான் நிலை நிற்க கூடும் என்றார்கள். அப்பா இவ்வளவு பயங்கரமான வேலை பார்த்தீங்களா? யார் நிலை நிற்கக்கூடும், யார் நிலை நிற்க முடியும் அவருடைய கோபத்துக்கு முன்னாடி? அவர் பற்றி எறிகிற அக்கினியா இருக்கிறார், பற்றி எறிகிற அக்கினி, அவருடைய கோபத்துக்கு முன்னாடி அவர் நிற்கவே முடியாது. கண்மனையும் பருவதங்களை பார்த்து என்னை நோக்கி மூடுங்கள், ஒழித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன கூப்பிடப்பட்ட என்ன காப்பாத்துமா? உலகத்துல இருக்கும் வரைக்கும் கேட்க, சத்தியம் கேட்கும் போதெல்லாம், சத்தியத்தை கேட்கும் போதெல்லாம் நீ புறக்கணிச்ச, சத்தியத்தை கொடுக்கும் போதெல்லாம் புறக்கணிச்ச, அன்பா அழைக்கும் போதெல்லாம் புறக்கணிச்ச, எவ்வளவு சத்தியத்தை கேட்டும் புறக்கணிச்ச, ஆனா துணிகரம் நீ பாவத்தை பண்ணிட்டு துணிகரமா இயேசுவ தூக்கி போட்டு கடவுளுக்கு எதிராக நீ போகும் பொழுது அப்ப நிலை இருக்க முடியுமா? நிலை இருக்க முடியுமாங்கிறேன், எவனும் நினைக்கவே முடியாது. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், சத்தியத்துக்கு எவ்வளவு கீழ்படி வேணும். மனம் திரும்பாதவர்கள் ஐயோ கூப்பிட்டு பலனே, இயேசுக்குள்ள வராதவர்கள் கூப்பிட்டு பலனே இல்லை. அவ்வளவு பயங்கரமான சம்பவம் இன்னைக்கும் கடவுளுடைய வருகைக்குரிய சம்பவம் நடக்குதா இல்லையா? அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, கொலை நோய், பூமி எதிர்ச்சி, பஞ்சம் வருதா இல்லையா? நாட்டுக்கு நாடு சண்டை, ஏன் குளோபல் வார்மிங்கிறாங்க, அதாவது 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 மாசு பயங்கரமா உலகத்துல மாசு வந்து மாசு மாசு அதாவது சுற்றுச்சூழல் எல்லாம் மாசுபடுது கொடுமையா. ஏன் சமீபத்துல பாத்தீங்கன்னா டெல்லி மாநகரமே புகை மூட்டம் ஆயிடுச்சுங்க, மனுஷனால காத்து சுவாசிக்க முடியலங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, இந்த கொடிமலையில நம்ம சுவாசி இலவசமா சுவாசிக்கிறோம்னா கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம சொந்த நாட்டிலே, இந்தியா நாட்டிலே தலைநகரமாக டெல்லியிலேயே சுவாசிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா மாசு சுற்றுச்சூழல் மாசுபட்டுருச்சு தெரியுமா உங்களுக்கு? சமீபத்தில் இயற்கை செயற்கை மலையெல்லாம் கொண்டு வந்தாங்க, செயற்கை மலைனா மலையை கொண்டு வந்து அந்த தூசி அகற்றுறாங்களாம், அந்த புகையை அகற்றுறாங்களாம், என்ன அகற்றி என்ன பிரயோஜனம்? பயங்கரமா எத்தனையோ அளவுக்கு மேலாக கடந்து போச்சு, இவ்வளோ அளவு தான் இருக்கணுமா? எத்தனையோ அளவுக்கு மேலாக கடந்து போயிடுச்சான், அவ்வளோ மாசம் அதான் இருந்துச்சு. டெல்லி நகரமே, டெல்லி தலைமை தலைநகரமே, இந்தியாவின் தலைநகரமே டெல்லி சிட்டி, ஆனால் பயங்கரம் சுற்றுச்சூழல் மாசுபட்டுருச்சு. இப்போ மனுஷன் வாழ முடியுமா? மனுஷனால் வாழ முடியுமா?
டெல்லி நகர் வந்துருச்சு. என்ன கடை வந்துருச்சு தெரியுமா உங்களுக்கு? என்ன கடை வந்திருக்கு தெரியுமா? டெல்லியில ஒரு கடை வந்திருக்கு. என்ன சார்? குவார்டர் கடையா? அப்படியா? என்ன கடை தெரியுமா? என்ன கடை தெரியுமா? காத்து வாங்குற கடை. கொடுமை பாத்தீங்களா? காத்துக்கு காசு கொடுத்து வாங்குற கடை வந்துருச்சு. போட்டோ போட்டு வச்சிருக்கோமா? ஒரு கடையை வாடகை எடுத்து உள்ளுக்குள்ள வந்து அப்பப்ப காசு கொடுத்து காத்து அந்த ஆக்சிஜன் காத்து வாங்கிக்கிறாங்க. காசு கொடுத்து எங்க? டெல்லியில. எவ்வளவு கொடுமை கொடுமை பாத்தீங்களா? நம்ம நாட்டுல வந்துருச்சு. இப்படி பயங்கரமாக இன்னொன்னு வெப்பம் அதிகமாக அதிகரிக்குதா இல்லையா? வெப்பம் கொடுமை. ஓசன் ஓட்டை ஆயிடுச்சுங்கிறான், படலம் ஓட்டை ஆயிடுச்சுங்கிறான், வெப்பம் அதிகரிச்சிருச்சுங்கிறான். மழை இல்லை. பைவண்டியன் கால பருவ காலத்துல மழை பொய்த்து போகுது. மழை இல்லை நடக்குதா இல்லையா? எவ்வளவு சூழ்நிலைகள் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? இன்னும் காலம் செல்ல செல்ல எப்படி இருக்குமா? கொடியது. இன்னும் காலம் செல்ல செல்ல கொடியதான் இருக்கும். அப்ப இதெல்லாம் எதுடைய அடையாளங்கள்? மனுஷகுமாரன் வருகும்படியான இந்த ஆண்டு சொல்லிட்டாரு பாருங்க, முன்கூட்டியே சொல்லிட்டார். ஆண்டுடைய வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும் சொல்லி ஆண்டு தெளிவா சொல்லிட்டார். வேதனைகள் பெருகும், அக்கிரமங்கள் மிகுந்தி போகும், அதனால அன்பு தழிந்து போயிடும். அதனால அன்பு அக்கிரமம் மிகுதி ஆகுமா? அக்கிரமம் மிகுதி ஆகுதா இல்லையா? இவ்வளவு கொடூரமா சமீபத்துல ஆந்திர பிரதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோல்கேட் பக்கத்துல ஒரு டாக்டரை கொலை செஞ்சிருக்காங்க. டாக்டர் பொண்ண நாலு பசங்க கெடுத்து பிளான் பண்ணி செஞ்சிருக்காங்க. இன்னும் கொடூரமான செயல் விபச்சாரம் வேசித்தனம் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒன்னு பத்திரம் இன்னொன்னு இன்னும் பயங்கரமான கொடூரமான செயல் நியூஸ் பேப்பர்லயும் டிவிலையும் பாத்தீங்கன்னா சொந்த மகனை கொல்றாங்க, சொந்த மகனை கொல்றாங்க, மகளை கொல்றாங்க, புருஷனை கொல்றாங்க, மனைவியை கொல்றாங்க. அன்பு உலகத்துல என்ன இல்ல, தனிஞ்சு போயிருமா பாத்தீங்களா? காசுக்காக நடக்குதா இல்லையா? உங்களுடைய இருதயம்லாம் காசு ஆசை பொருள் ஆசை, பொருளுக்காக எது வேணாலும் செஞ்சிடறாங்க. உலகத்துல நடக்குதா இல்லையா? எதுனா செஞ்சாங்க. அன்பு தனிந்து போயிடும். அக்கிரமம் மிகுதி ஆவதுனாலே அங்கு புருஷன் கணவனுக்குள்ள அன்பு இல்லை. கணவனையே கொலை பண்றா புருஷன் மனைவி, புருஷன்காரன் மனைவியே கொலை பண்றான், சொந்த பிள்ளைய கொலை பண்றாங்க. கேட்டா அவ வந்து மொதாரத்து பையனா, நியூஸ் பேப்பர்ல வருது. மொதாரத்து பையனால சொந்த பாவம் சின்ன இளம் பையன் தூக்கி கொலை பண்ணிட்டு போறான். எவ்வளவு கொடூரமான செயல்லாம் நடக்குது. எவ்வளவு கொடூரமான செயல் நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல. பல்வேறு இடங்கள்ல நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு, நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமான காரியங்கள் நடக்குது. இதெல்லாம் இதெல்லாம் என்ன என்ன அடையாளங்கள்? இயேசுவான வருவதுக்கு முன்னாடி செயல் முடியான இயேசுவான வருவது சமீபமா இருக்கிறார், வரப்போகிறார், வரப்போகிறார். வருவதுக்கு நான் அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கரமான சம்பவம் நடந்து கொண்டிருக்கு பாக்குறோம். அதனாலதான் அந்த இடத்துல லூகா நம்ம படிச்சோமா இல்லையா? லூகா புஸ்தகம் மத்தேயு 24 அதிகாரம், மத்தேயு 24 அதிகாரத்துல ஒரு காரியத்தை படிச்சோமா இல்லையா? 24 அதிகாரத்துல அங்க என்ன பார்த்தோம்? அநேகர் அந்த இடத்துல பாக்குறோம் வேதனைகள். இங்க பாருங்க, இவைகளுக்கெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், பல்வேறு பகைகள் அனைவரும் இடல் அறிவார்கள், காட்டி கொடுப்பார்கள், பகைப்பார்கள், வஞ்சகம் நடக்குது. இப்படி பயங்கரமான சம்பவங்கள், பலவிதமான சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இனம் தெரியாத கொள்ளை நோய், என்னன்னே தெரியல, நோய் கண்டுபிடிக்க முடியலங்கிறாங்களா இல்லையா? நடக்குதுங்க இந்த உலகத்துல. டாக்டருக்கே தெரியல, டாக்டருக்கே படிச்ச டாக்டருக்கே தெரியல என்ன நோய்னே தெரியல. அப்படி பயங்கரமான கொள்ளை நோய் வருது, உலகத்தையே அழிச்சிட்டு போகுது, கிராமத்தையே அழிக்குது, மனுஷனை தாக்குது. தெரியல என்ன என்னென்னமோ கண்டுபிடிச்சு பாக்குறாங்க, எதுவும் தெரியல. இதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் இயேசுவான வரப்போகிறார். வருவாருக்கு முன்னாடி உண்டான அடையாளங்கள் தான். அவர் வரக போகிறார் நிச்சயம். பயங்கரமான காரியம், எவனும் ஓடி ஒழிவே முடியாது. மனம் திரும்பாதபடி இன்னைக்கு நீ கடவுளுடைய வார்த்தை கேட்டு மனம் திரும்பாதபடி எத்தனையோ சத்தியத்தை கேட்டு எத்தனையோ முறை அழைப்பு கொடுத்தோம், நீ அன்னைக்கு அவரை அழைச்சி பிரயோஜனமே இல்லை. பார்த்தோமா இல்லையா? பெரிய பெரிய பணக்காரர்கள் ஐஸ்வர்யவான்கள் படிச்சவர்கள் மேதர்கள் கூப்பிடுவாங்களாம். யாரை நோக்கி? ஐயோ மலைகளே குன்றுகளே கூப்பிடுவாங்களாம், மறைத்துக் கொள்ளுங்கள், ஒளிந்து கொள்வாங்களாம். என்ன கூப்பிட்டு என்ன? அவருடைய கோபத்துக்கு முன்னாடி யார் நிக்க முடியும்? யார் நிக்க முடியும்? சகித்து கொள்ள முடியாது. அதனாலதான் யோவேல் தீர்க்கதரிசி எழுதுறாப்புல 2 அதிகாரம் அங்க பாருங்க, யோசியா யோவேல் புஸ்தகத்துல அந்த இடத்துல பாருங்களேன்,
எவ்வளவு தெளிவாங்க. ஓசியாக்கு அடுத்த புஸ்தகம் 1061 1061 யோவேல் புஸ்தகம் 2:11 படிக்கிறோம். யோவேல் புஸ்தகம் 2:10 படிக்கிறோம். 1061 யோவேல் 2:10 அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், 2:10 அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும், கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாழை மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கு வல்லமை உள்ளது, கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? அதனால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முன்னிறுதியத்தோடு என்னிடத்துக்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு முன்னாடி ஐயோ யார் நிற்க முடியும், சகிக்க முடியாது, உழவுபடி பயங்கரமான நாள், தப்பவே முடியாது. ஆண்டவர் வரப்போகிறார். மனம் திரும்பாதவர்கள், இன்னுமாய் துணிகிறக்காரர்கள், இன்னுமாய் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னுமாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி இருப்பாங்களால் கட்டாயம் ஆண்டவர் நியாயத்தில் கொண்டு வந்தே தீருவார். தேவனுடைய கோபாக்கனை சுமந்து போவார்கள். அந்த நாள் படு பயங்கரமான நாள். அவன் பார்த்தோம் முதல் குறிப்பு பார்த்தோம், கடவுளுடைய வருகை, 2 வருகை நிச்சயம், 2 வருகை நிச்சயம் பார்த்தோமா இல்லையா, பல்வேறு வசனங்களையே பார்த்தோம். 2வது குறிப்பு அப்ப 2 வருகையின் அடையாளங்களை பார்த்தோம். கடவுள் வரப்போறதுக்கு முன்னாடி என்னென்ன அடையாளங்கள் பார்த்தோம், பயங்கரமான காரியங்கள் பார்த்தோம், பார்த்தோமா இல்லையா, நடக்கும். தோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், இன்னைக்கும் உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறோமா இல்லையா. உலகத்துல என்னென்ன பயங்கரமான காரியங்கள், நியூஸ் பேப்பர்ல, யூடியூப்ல பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம், எப்படியோ பயங்கரமான காரியங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளங்கள். அங்கங்க பூமி அதிர்ச்சி நடக்குது, அங்கங்க கொலை பண்றான், கத்தி எடுத்து குத்துறான், ஷூட் பண்றான், நடக்குதா அது, ஷூட்டிங் நடக்குது பல்வேறு தேசங்கள்ல, துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றான், சரமறையா ஷூட் பண்ணிட்டே போறான், நினைக்கவே இல்லை. பயங்கரமான பூமி அதிர்ச்சி நடக்குது, அடிச்சுட்டு போகுது, மக்களே அழிவு சந்திக்கிறாங்க, எத்தனை இடங்கள்ல பாக்குறோமா இல்லையா. எல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளங்கள். அப்ப இயேசுவின் வருகை நாளிலே பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும், இருண்டு போகும், பூமி அதிரும், ஒளி கொடாதிருக்கும், சூரியன் கருகருத்து போயிரும் அப்படி சொல்றாரு. எவனும் தப்பிக்கவே முடியாது. 3வதாக கடைசியாக ஒரு அருமையான காரியம் என்ன தெரியுமா, சூப்பரான காரியம், ஒரே ஒரு காரியம் கடைசியா பார்த்து முடிக்க போறோம், என்ன தெரியுமா, அங்க அருமையான காரியம், லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் அங்க பாருங்களேன், லூக்கா புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது காரியமாக 28வசனம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, மிக அருமையான காரியம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கும், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். ஐயப்பா கவனிச்சீங்களா, இது யாருக்கு தெரியுமா வசனம், யாருக்கு தெரியுமா வசனம், ஆண்டவர் சொல்றார். சீடர்களை பார்த்தா பேசிட்டு இருக்கிறார், சீடர்கள் கேட்கிறாங்க முடிவு, உலகத்தின் முடிவு என்ன சம்பவம், எப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவருடைய வருகை பத்தி கேட்கிறாங்க. அப்ப இயேசு ஆண்டவர் சொல்றாரு, அப்ப நடுவில் சொன்னாரு, உங்கள் மீட்பு சமயமாயிருக்கும், நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி சீடர்களை பார்த்து பேசுறார். அப்ப இது என்ன சொல்லுது, இது எதை பத்தி சொல்லுது, உங்கள் மீட்பு சமீபமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கும்படியான காரியம் எதை பத்தி சொல்லுது தெரியுமா, ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய பாதுகாப்பு இங்க பார்க்கலாம், ஒரு உண்மையான கிறிஸ்தனுடைய பாதுகாப்பு இங்க பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறாயா, நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனா, இயேசுவின் திரு ரத்தத்தினால் உன்னுடைய பாவம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி மாற்றப்பட்டு இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை அப்படியா காணப்படுகிறதா, காணப்படுறதா, உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், உன்னை பார்த்தா கேட்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை இயேசுவின் திரு ரத்தத்தினாலே உன்னுடைய பாவம் கழுவப்பட்டாச்சு, நான் இயேசுவின் மன்னிப்பை பெற்றுவிட்டேன், இன்னைக்கு நான் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லி உன்னால தைரியமா சொல்ல முடிகிறதா, உன்னை பார்த்தா தாழ்மையா கேட்கிறேன், உன்னை பார்த்தா தாழ்மையா கேட்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டாயா, இயேசுவின் திரு ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டாச்சா, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாச்சா, அப்ப மன்னிக்கப்பட்ட இயேசுவின் பிள்ளையா இருப்பா என்றால் நீ அதை பார்த்து இதை பார்த்து உலகத்தில் நடக்கிற இப்படியான சம்பவங்கள் மாற்றங்களை பார்த்து, ஐயோ பூமி அதிர்ச்சிகளை பார்த்து, ஐயோ கொலை நோய்களை பார்த்து, ஐயோ ஆக்சிடென்ட் பார்த்து, ஐயோ அது கொடுமையான காரியங்களை பார்த்து, அதை பார்த்து இதை பார்த்து நீ சோர்ந்து போன அவசியமே இல்லை, சோர்ந்து போன அவசியமே இல்லை, பயப்படணும் அவசியமே இல்லை. ஏன்
ஏன்? அவன் இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விட்டான், இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டான், இயேசு ரத்தத்தினாலே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை. அவன் இன்னைக்கு யாருடைய பாதுகாப்புல வந்தாச்சு? கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் உட்கார்ந்துட்டான். ரட்சிக்கப்படாத மனுஷன் தப்பிக்கவே சற்று முன்னாடி பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு பெரிய ஜாம்பவங்கள், படிச்சவர்கள், மாமேதைகள், பணக்காரர்கள் கூப்பிடுவாங்களா? குன்றுகளை நோக்கி, கண்மலை நோக்கி கூப்பிடுவாங்களா? கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அவருடைய கோபத்துக்கு நாடி யாரும் நிக்க முடியும்? அவர் பச்சையடிக்கிற அக்கனியா இருக்கிறாரு, சகிக்க முடியுமா? ஆனா ரட்சிக்கப்பட்டவனா நீ உட்கார்ந்துருக்குமா என்றால் நீ பயப்பட அவசியம் இல்லை. அதை பார்த்து இதை பார்த்து சோர்ந்து போன அவசியமே இல்லை. நீ பாதுகாப்பு, நீ மீட்கப்பட்ட ஜனமா இருப்பா என்றால், நீ அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட மக்களா இருப்பா என்றால், நீ அவருடைய கருத்துல வந்துட்ட, அவருடைய கரத்துல வந்துட்டேன். அதனாலதான் யோவான் புஸ்தகம் 10 ஒரு ரம்யான வசனம் சொல்லுது. என்ன பியூட்டிஃபுல்லான வசனம்! அந்த லூக்காவுக்கு அடுத்த புஸ்தகம் யோவான் புஸ்தகம் 10 வாங்கலேன். என்ன அழகா சொல்லுது! அவருடைய பாதுகாப்பு நித்தியமான பாதுகாப்புங்க. ஒரு ஒன்னும் அவருடைய கரத்திலிருந்து ஒன்னையும் படித்துக் கொள்ளவே முடியாது. இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய பாதுகாப்பு. பார்க்கணும் யோவான் 10 என்ன அருமையான வசனம், என்ன அருமையான வசனம் பாருங்க. 27-28 வசனம், யோவான் 10:27-28 வசனம் பாருங்க. யோவான் 10:27-28, என் ஆடுகள். யாருடைய ஆடுகள்? யாருடைய ஆடுகள் அவர்? அது யாருடைய ஆடுகள்ங்க? யாரெல்லாம் மீட்கப்பட்ட ஜனங்களோ, யார் அவர், யார எப்படி சொல்றாரு? என் ஆடுகள்ங்கிறாரு கடவுள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கடவுளுடைய பிள்ளைகள் யார் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க? கடவுளுடைய சத்தத்துக்கு. தன்னுடைய பிள்ளைகளை ஆடுகள் சொல்லி அழைக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். கவனிச்சேன், பியூட்டிஃபுல்லான வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை. கவனிச்சீங்களா? நீ அவருடைய ஆடா இருக்கிறாயா? மேய்ப்பனுடைய அந்த பிரதான மேய்ப்பனாக இயேசுவின் ஆடா இனி ஒருத்தனா இருப்பா என்றால், அந்த மேய்ப்பன் யாரை கொடுத்து அறிந்திருக்கிறார்? அந்த ஆட்டை கொடுத்து அறிந்துகள். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். He knows them all. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு ஆட்டை கொடுத்து அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீ அவருடைய ஆடா இருக்கிறாயா? நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அந்த ஆடு யாருக்கு தான் பின் செல்லும்? உலகத்துக்கு பின்னாடி போவாது. நல்லா புரிஞ்சுக்கோ. உலக சத்தத்தை கேட்டு போவாது. அம்மான்னு சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டான்னு பின்னாடி வலிஞ்சு ஓடிட்டு இருக்க மாட்டான். உலகத்தை பார்த்து ஏமாந்து போயிட்டு இருக்க மாட்டான். உலக கவர்ச்சியை பார்த்து ஏமாந்து போயிட்டு இருக்க மாட்டான். யாருடைய சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கும்? அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை செவி கொடுக்கும். அந்த இயேசுங்கிற மேய்ப்பனுடைய சத்தம் செவி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஆடுதான் கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அந்த இடத்துல அங்க பாக்குறோம், நான் அவைகளுக்கு, அங்க பாருங்க 28 வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை, அந்த பரலோக வாழ்வை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம், கவனிச்சீங்களா? அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளின் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அட்டே அப்பா, இன்னைக்கு நீ இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டாயோ, உன்னுடைய வாழ்க்கையில நித்தி நித்தியமான பாதுகாப்பை பெற்ற மனுஷனாய் வாழ்கிறாய். நீ மீட்கப்பட்ட ஜனம், நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷனா இருப்பாய் என்றால், நீ அதை பார்த்து எதை பார்த்து சோர்ந்து போன அவசியம் இல்லை. பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. என்னைக்கு சாவு வந்தா என்னங்க? ஏன் தம்பி தயாரா? உன்னை பார்த்து கேட்கிறேன், தயாரா? யாராவது சாவு பார்த்து பயப்படுறீங்களா? ரட்சிக்கப்பட்ட மனுஷனா சாவை பார்த்து பயப்பட மாட்டான். அவன் சொல்லுவான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு விட்டேன். அவர் எனக்குள்ள ஜீவன் உள்ள வாழ்க்கை கொடுத்துட்டாரு. நான் நித்தியமான வாழ்வை அடைய போகிறேன், பரலோக வாழ்வை அடைய போறேன். மரிச்சாலும் எங்க போவேன்? பரலோகம் எனக்கு சொந்தம். ஆனா ரட்சிக்கப்படாதவன் சாவு கட்டு பயப்படுவான். சாவா பக்கத்துல ஓலம் விட்டாலும் கூட, பக்கத்துல சாவு மணி அடிச்சா கூட இவன் பயந்து நடங்குவான். உண்மையா இல்லையா? ஆஸ்பத்திரியில போய் கத்துவான். ஆஸ்பத்திரி படுத்தா கூட அவனுக்கு டென்ஷன் ஆகும். ஏன் அவனுக்கு? ஏன் டென்ஷனு? பயம். எதை கொடுத்து பயம்? சாவை கொடுத்து பயம். காரணம் என்ன? கடவுளுக்குள்ள வரல, இயேசு அறிந்து கொள்ள, பாவம் மன்னிக்கப்படல. ஆனா இயேசு ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவின் பாவம் மன்னிக்கப்பட்டவன் சாவை கொடுத்து பயப்படவே மாட்டான். நோயை கொடுத்து பயப்பட மாட்டான். நோய் வருது, நீங்க தாக்குதல் பல நோய் வருது, இந்த உலகத்தை தாக்குது. கடவுளுடைய பிள்ளைங்களுக்கு நோய் வருதா இல்லையா? சக்கரை நோய் வருது, எல்லா நோய் தான் வருது. ஆனா அந்த நோயை கொடுத்து, அந்த நோயை கொடுத்து பயப்படும் அவசியமே? அப்பா சந்தோஷம், சாமி எடுத்துக்கோ, சாமி போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு முன்னிமதியா? ஆமாங்க, இந்த உலகம் நிரந்தரமா உனக்கு? இந்த உலகம் நிரந்தரமா? எதோ நிரந்தரம், பரலோகம் தான் நிரந்தரம். நித்தி நித்தியமான உலகம், நித்தி நித்தியமான உலகம். அப்பா
அதனாலதான் ஏசாய புஸ்தத்துல என்ன பியூட்டிஃபுல்லான வசனம் அங்க பாருங்களேன், ஏசாய புஸ்தத்துல என்ன பியூட்டிஃபுல்லான வசனம், அவனுடைய வாழ்க்கையில பாதுகாப்புங்க, அவன் பயப்படணும் அவசியம் இல்லைங்க, அவன் சோர்ந்து போடணும் அவசியம் இல்லைங்க. ஏசாய புஸ்தகம் 62வது அதிகாரம் வாங்கலேன், சாரி 51வது அதிகாரம், ஏசாயா 51வது அதிகாரம், ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனம், ஏசாயா 51வது அதிகாரம் 11வது வசனம். என்ன பியூட்டிஃபுல்லான வசனம் அங்க பாருங்களேன், அந்த மீட்கப்பட்டவர்கள் மீட்பு சமயமா இருக்குன்னு சொல்லி படிச்சோமா இல்லையா, அந்த மீட்கப்பட்ட ஜனத்தினுடைய சிறப்பு பாருங்களேன், அந்த இயேசுவின் பிள்ளைகளுடைய சிறப்பு பாருங்களேன், அவர்கள் பாருங்களேன், ஏசாயா 51:11, ஏசாயா 51:11, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாருங்க, யாருங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்னா பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசு ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் எங்க ஆனந்த களிப்புடன் பாடி அடையப்பா, வித் கிரேட் ஜாய் சிங்கிங், அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடுவார்களாம், பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேல் தங்கியிருக்கும், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த உலகத்துல என்னெல்லாம் சஞ்சலப்பட்டாங்களோ, இந்த உலகத்துல நாக்கள்ல இருந்த சஞ்சலம், தவிப்பு, வேதனை, கஷ்டம், நிச்சயமா ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஒரு கிறிஸ்தவன் கடந்து போறானா இல்லையா, நிச்சயமா நோயினாலே சஞ்சலப்படுறான் இல்லைங்களா, வழினாலே சஞ்சலப்படுறாங்க இல்லைங்களா, வேதனை இல்லைங்களா, ஒரு கிறிஸ்தவனுக்கு எத்தனையோ நேரங்கள்ல வேதனைகள், போராட்டங்கள், கவலைகள், பாடுகள் உண்டா இல்லையா, அதெல்லாம் டோட்டலா ஸ்டாப்ட், எவ்ரிதிங் பி ஸ்டாப்ட், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், அவள் தலைமையில் இருந்தா இருக்குமா நித்திய மகிழ்ச்சி, பெரிம்பமான வாழ்க்கை, ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், சியோன் என்கிற பரலோகத்துக்கு திரும்பி வருவார்களாம், யாரு மட்டும்தான், யாரு மட்டும்தான், அவர் அப்படியே அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவர்கள் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோ, மீட்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான், வேற எவனும் உள்ளுக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது, எவனும் பிரவேசிக்கவே முடியாது, ரட்சிக்கப்படாத ஜனம் இப்படி பயங்கரமான கோபாக்கனியை சுமந்து தீரும், ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் நீனும் நானும் இருப்பான் என்றால் பயப்படும் அவசியமே இல்லை, அதை பார்த்து இதை பார்த்து பயப்படும் அவசியம் இல்லை, அவனை பார்த்து இவனை பார்த்து பயப்படுங்க, என்னைக்கு சாவது சந்தோஷமாம போவான், போறது தயாரா இருப்பான், ஒரு குட்டி தூக்கம் அவ்வளவுதான், முடிஞ்சு வெளியில பார்த்தா விழிச்சு பார்த்தா எங்க நிற்பான், பரலோகத்துல அடையப்பா இயேசுவ முகமுகமா தரிசிப்பான், அடையப்பா சந்தோஷமா நித்தியமான மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும், அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்துல படிக்கிறோமா இல்லையா, என்ன அருமையான வசனம், வெளிப்படுத்தின விசேஷத்துல 7வது அதிகாரம் வாங்க, வெளிப்படுத்தம் 7வது அதிகாரத்துல பின்னாடி புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல 340வது பக்கம் வெளிப்படுத்த விசேஷம் 7வது அதிகாரம் 340வது பக்கம் அங்க பாருங்களேன், இந்த மக்கள் அங்கேதான் வந்த, இந்த உலகத்துல இருந்து வந்தவர்கள், இந்த பரலோகத்துல இந்த மக்களை குறித்து பேசுறாங்க, அதுக்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன், அப்பொழுது அவன் இவர்கள் யார், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இயேசுவின் பிள்ளைகள் மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தோம்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், ஆட்டின் ரத்தத்தினாலே பாவம் கழுவப்பட்டது தான் அந்த வார்த்தை, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டிவிட்டு ரத்தத்தினால தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லும்படி அந்த மாத்த எதாவது அர்த்தம் சொல்றதுன்னா அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஜனம், மீட்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு வந்துட்டாங்க, இவர்கள் எங்கிருந்து வந்தாங்க, மிகுந்த உபத்திலிருந்து வந்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தின் முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார், இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தினுள்ள நீரூற்றுண்டைக்கு ஊற்றுண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே உடைய கண்ணீர் யாவையும் அடையப்பா, அங்க சஞ்சலம் இல்ல, தவிப்பு இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, வேதனை இல்ல, சந்தோஷமான வாழ்க்கை, வெயில் இல்ல, உஷ்ணம் இல்ல, எங்க அந்த பரலோக வாழ்க்கை பாக்குறோம், அழகா மிக அருமையான ஒரு மகத்துவமான ரட்சிக்கப்பட்டனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிறப்பு பாத்தீங்களா, கடவுளுடைய வருகையின் பத்தி பார்த்தோம், கடவுளுடைய வருகை நிச்சயம் முதல் குறிப்பு, நிச்சயம் நடந்தே தீரும், வானம் பூமி ஒளிந்து போகும், வார்த்தைகளோ ஒளிந்து போவது ஆண்டு சொன்ன மாதிரி நடக்கும், அப்ப 2வது வரிக்குண்டான அடையாளங்களும் பார்த்தோம், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள், கொள்ளை நோய்கள், வேதனைகள், அக்கிரம மிகுதியா போவோம், அன்பு தணிஞ்சு போயிரும், சொந்த மணியுடைய ஆமாங்க உலகத்துல பாருங்க,
ஊடகத்துல பேப்பரா எடுத்து படிங்க, ஐயோ சொந்த மனைவியே கொலை பண்றான், சொந்த கணவரே கொலை பண்றான், சொந்த பிள்ளை மேல அன்பு இல்ல, மாமியா மரும சண்டை, அன்பு தணிஞ்சு போயிடும். ஏன் அக்கிரமம் மிகுதியாயிட்டே இருக்குது, மிகுதியாயிட்டே இருக்கு, பயங்கரம் கொடூரமான காரியங்கள் உலகத்துல பல்வேறு காரியங்களை பாக்குறோம், நடக்குதா இல்லையா? இதெல்லாம் ஆண்டவருடைய வருகின் அடையாளங்கள். ஆண்டவர் வரும்போது பயங்கரமான சம்பவம் நடக்கும், இருண்டு போயிரும், சூரியன் ஒளி கூடாது இருக்கும், எவனும் தப்பிக்கவே முடியாது. தம்முடைய ஆண்டவர் கோபத்தை வெளிப்படுத்துவார், நியாய தீர்ப்பினாலே நின்றே ஆகணும், தப்பிக்கவே முடியாது, எவனும் தப்பிக்க முடியாது. பார்த்தோம், மனம் திரும்பல முடிஞ்சுக்காத. இன்னைக்கு நீ மனம் திரும்பிட்டியா? இன்னைக்கு உன்னை பார்த்து தேவன்மையா கேட்கிறேன், நீ மனம் திரும்பின ஜனமா இருக்கிறாய் என்றால் நீ பயப்படும் அவசியம் இல்ல, நீ கவலைப்படும் அவசியம் இல்ல. அதே இடத்துல அதே சிவாண்டர் அந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்களை தலை நிமிர்ந்து உயர்த்துங்கள் சொல்றாரா. ஏன் நீ வெக்கப்படணும் அவசியம் இல்லைங்க, நீ தலை நிமிர்ந்து கம்பீரத்தோடு நிக்கலாம், வெக்கப்படணும் அவசியம் இல்லை, உங்கள் தலையில உயர்த்துங்கள் இருக்கிறார். ஆனா மீட்கப்படாத ரட்சிக்கப்படாத நிலைமை என்ன? தலைகுனிவு, வெக்கம், நானும் அவமானம் பட்டே தீருவான். இன்னைக்கு தலை நிமிர்ந்து ஜாலியா ஜாமான போல நடக்கலாம், கம்பீரமா நிக்கலாம், ஏய் நீ மிரட்டலாம், ஆனா அன்னைக்கு யாவனும் அங்க ஆட்டவே முடியாது, வாழை சூட்டிட்டு உட்காந்துக்கிறோம். தலைகுனிவு, அவமானம், வெக்கம், நானும் தப்பிக்கவே முடியாது. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தலை நிமிர்ந்து உயர்த்துங்கள்ங்கிறார். அவர் கம்பீரத்தோடு கடவுளுடைய பிள்ளைகளாக நித்தியம் மகிழ்ச்சியை பெற்றவர்களாக அந்த பரலோக வாழ்வை அடைவுகிறவர்களாக அந்த நிச்சயமான சந்தோஷத்தை பெற்றவர்களாக அந்த இயேசுவின் வருகையில இயேசுவின் வருகைக்காக அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனமா இருப்பாங்க தெரியுமா, இயேசுவின் வருகைக்காக. ஆமா, அவன் ரட்சிக்கப்பட்டவனா அவனுடைய அவனுடைய வாழ்க்கையில அவன் வாஞ்சியும் தவிப்பை எதிர்மேல் இருக்கும், எப்படா இயேசுவான் வருவாரு. ஆமா, அங்க ஒரு சபை அப்படிதான் இங்க இருந்துச்சு, நம்ம படிக்கணும் அந்த சபை யார் தெரியுமா? தெசலோனிக்கே சபை, ஒன்னாம் அதிகாரம் அங்க பாருங்க, இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் ஒரு காலத்துல விக்கிரக வணக்கத்துல சிலை வணக்கத்துல கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தாங்க. கடவுள் இயேசு ஆண்டவர் அவர்களை சந்தித்தார், ரட்சிக்கப்பட்ட மக்களாக அந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லுது. ஏனெனில் 9வது வசனம் படிக்கிறோம், ஏனெனில் 1வது அதிகாரம் 9, ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் என்னது என்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு, எப்படிங்க அந்த உயிருள்ள மெய்யான கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு அந்த பொய்யான தேவர்களாகிய அந்த கல்லையும் மண்ணையும் விட்டுட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள். எப்படிங்க? அந்த கடவுளிடத்துல மனம் திரும்பின பிள்ளைகளாக. அது மாத்திரமா, அப்படியான கிறிஸ்துவ வாழ்க்கையில் அவர்கள் எதனை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? 10வது வசனம் சொல்லுது, அவர் மரித்தோர்ந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கு நின்று நம்மை நீங்களாக்கி. அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் எது இல்லைங்க, கோபாக்கினி இல்ல, இனிவரும் கோபாக்கினி இல்ல, கோபாக்கினிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறோமா இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இந்த தேசனுடைய கிறிஸ்துவ பார்த்து அந்த இடத்துல சொல்ற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். என்ன அருமையான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை பார்த்தீங்களா? அப்ப ஒரு கிறிஸ்துவனு கூட எதை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறான்? அந்த இயேசு வருகிறதை நோக்கி, ஆமென், வாரும் ஆண்டவரே, வாரும், ஆமேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற மனுஷர்களா இருப்பாங்க. அதையும் இதையும் பார்த்து புலம்பிட்டு இருக்க மாட்டான், அதை இதையும் பார்த்து சோர்ந்து போன அவசியமே இல்ல. இயேசுவின் வருகைக்கு அவரோடு காத்திருக்கிற ஜனங்கள் தான் கிறிஸ்தவர்கள், புரியுதா? ஆகவே இன்னைக்கு நம்ம பார்த்தோம், கிறிஸ்து இயேசுனுடைய வருகை நிச்சயம், அவருடைய வருகைக்கு முன்னாடி நடக்கும் அடையாளங்கள் நிச்சயம், பயங்கரமான சம்பவம் நிச்சயம். அதே சமயத்தில் அவருடைய கோபாக்கு முன்னாடி அவனும் தவிக்கவே முடியாது. அவருடைய கோபாக்கு நீ வந்தே தீரும், நியாயத்தீர்ப்பினால நிச்சயமா ஆண்டவர் நியாய நீதியாய் தண்டிப்பார், நீதியாய் நியாயம் தீர்ப்பார், தப்பிக்கவே முடியாது. அதே சமயத்துல நீ ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருப்பா என்றால் அடையப்பா, அதே சமயத்துல அதே இடத்துல இயேசு ஆண்டவர் சொல்றாரு, மீட்பு சமீபமா இருக்கிறது, தலைகளை உயர்த்துங்கள்ங்கிறாரு, நிமிர்ந்து உயர்த்துங்கள்ங்கிறாரு. அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை பார்த்தா சொல்றாரு, உங்களுடைய மீட்பு பாதுகாப்பா இருக்குது. இல்லைன்னா அவர் வந்து மறிச்சிருப்பானா? வீணா போயிருக்குமா இல்லையா சொல்லுங்க. அவர் வந்து அவ்வளவு பாடுபட்டு அவ்வளவு பயங்கரமா கொடுமைப்படுத்தப்பட்டு கொடூரமா துன்பப்படுத்தப்பட்டு சாட்டை அடி வாங்கி ரத்தம் சிந்தனைய என்ன அவசியம்? அவருடைய மரணம் வீணா போயிருக்குமா இல்லையா? அவருடைய மரணம் எவ்வளவு மகத்துவமான மரணம், நம்மளை பாதுகாக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் அப்படியே கைவிட்டு போறது அல்ல, நித்தி நித்தியமான பாதுகாப்புக்குள்ள வந்து விடுகிறோம், நம்ம கவலைப்படணும் அவசியமே. அதனாலதான் ஆண்டவர் உனக்காக எனக்காக அவ்வளோ பெரிய பயங்கரமான தியாகத்தை செஞ்சார். இல்லைன்னா யாருன்னு உன்னையே ரட்சிக்க யார் இருக்கா அந்த உலகத்துல சொல்லுங்க. அவரே மகத்துவமான மகா பிரதான அந்த பரிசுத்த கடவுளாகிய தேவகுமாரனா இந்த உலகத்துல வந்து உனக்காக எனக்காக மரிச்சாரு. உன்னுடைய என்னுடைய பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் நாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு அதன் மூலமா தான் இன்னைக்கு நாம் அந்த பாதுகாப்பான ரட்சிப்பை பெற்றவர்களாக இன்னைக்கு நம்ம இங்க போயிட்டு இருக்கோம். பரலோக வாழ்க்கை இப்படிப்பட்ட பரலோக மகிமையை அடையும்படியான ஒரு பாதுகாப்புக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படியான உண்மை கிறிஸ்தவர்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. புரியுதா? அவ இன்னைக்கு உன பார்த்து ஆளுமையா கேட்கிறேன், ரட்சிக்கப்பட்டரா உன்னை பார்த்து ஆளுமையா கேட்கிறேன். அந்த நாள் பயங்கரமா இருக்கும். இல்லை என்றால் மனம் திரும்பு, மனம் திரும்பு, உபவாசத்தோடும் அழுகையோடும். யோவேல் சொன்ன மாதிரி உபவாசத்தோடும் அழுகையோடும் மனம் திரும்புங்கள், அவரிடத்தில் திரும்புங்கள், திரும்புங்கள், உங்கள் இருதயத்தை கிழித்து திரும்புங்கள் சொல்லி யோவேல் சொல்றாரு. அவை மனம் திரும்பு, இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதை. உன் கதை அதோ கதைதான், உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயும் தப்பிக்கவே முடியாது. அவை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். மனம் திரும்பிட்டோமா? ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் சாமி, அந்த வரைக்கும் நான் ஆயத்தமா இருக்கணும். ஐயோ நான் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்க மனுஷனா இருக்கணும் சாமி. ஐயோ அந்த வரைக்கும் முன்னாடி நான் ஐயோ உன்னுடைய தண்டனை, உன்னுடைய தண்டனை நீதியான தண்டனைக்கு நானாக இருக்கக்கூடாது சாமி. ஐயோ என்னை மன்னியும்னு சொல்லி நம்ம தாழ்த்துவோம். அவருடைய அருகைக்கு முன்னாடி நம்ம தலை நிமிந்து நிற்கிறவர்களாக, நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக, அந்த பாதுகாப்புக்குள்ள வந்த மக்களாக, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனங்களாக நாம் வாழுவோம். செபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். தேவன் தாமே இந்த வசங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான ஆளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே நீ கொடுத்த வேதம் எவ்வளோ பெரிதானது, எவ்வளோ மகத்துவமானது, எவ்வளோ வல்லமை கொண்ட வேதம் சுவாமி. இந்த வேதத்தில் பல்வேறு காரியங்களை எழுதி கொடுத்துருக்கீங்க சுவாமி. முக்கியமான அந்த நாளில் உங்களுடைய வருகை, முக்கியமாக முதல் வருகை மாத்திரமல்ல இரண்டாம் வருகை கொடுத்து நாங்கள் சிந்திக்க உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, நிச்சயம் நிச்சயம் சுவாமி, அது உண்மை. அப்படிப்பட்ட இரண்டாம் வருகையின் முன்னாடி நடக்கும் அடையாளங்களை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. நீர் எவ்வளோ தெளிவாக வேதத்தில் எழுதி கொடுத்துருக்கிறீர் அன்றே. எல்லாவற்றையும் நீர் அன்றே முன்கூட்டியே சொல்லிவிட்டே சுவாமி. ஆகும் ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்களில் பார்க்குறோம் சுவாமி. தினசரி தினசரி பத்திரிகையில் பார்க்குறோம், டிவி மூலமாக பார்க்குறோம், நியூஸ் மூலமாக பார்க்குறோம் சுவாமி. பயங்கரமான கொடூரமான அன்றே காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. இதெல்லாம் இயேசுவான வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள் சுவாமி. இன்னும் எத்தனையோ கொடூரமான காரியங்கள் நடக்கிறது சுவாமி, நடந்து கொண்டிருக்கும், நடக்கும் சொல்லி படிக்கிறோம் சுவாமி. அன்றே ஒரு பக்கம் மழை இல்லை, அன்றே ஒரு பக்கம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, அன்றே புகை மண்டலமாக, ஐயோ காற்று சுவாசிக்க முடியல, நல்ல காற்று வாங்க முடியல. ஐயோ இந்த உலகத்தில் இன்னும் கொடூரமான காரியங்களாக நடக்குது சுவாமி. எத்தனை கொடூரமான வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம், ஒரு பக்கம் தண்ணீர் பஞ்சனை, தண்ணீர் பஞ்சம், ஒரு பக்கம் கொள்ளை நோய், ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சி, ஒரு பக்கம் சரியான அன்றைய உண்மையான சமாதான விடுதலை இல்லை, சண்டை சச்சரவு, இன்னுமாய் தீவிரவாதம் எழும்புகிறது, இன்னுமாய் கொலை கொள்ளை, இன்னுமாய் கற்பழிப்பு விபச்சாரம், அன்பு தனிந்து போய் கிடக்கிறது, அக்கறம் மீதியாய் கிடக்கிறது, இன்னுமாய் பயங்கரமான காரியங்கள், யுத்தங்கள், சண்டைகள், இப்படியான அன்றைய இதெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது யோ வருகை சமயமா இருக்கிறது சுவாமி. அறிவுக்குனான அடையாளங்கள் சொல்லி பார்க்கிறோம் சுவாமி. நீ சமயமா இருக்கிறீர், நீ வரப்போகிறீர் சுவாமி. ஆமா அன்றைய உங்களுடைய வருகை நாட்கள் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சுவாமி. எவனும் தப்பிக்கவே முடியாது. மனம் திரும்பாதபடி இருக்கிற அத்தனை பேரும் தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு பணக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு மேதையா இருக்கட்டும், எவ்வளவு படிச்சனா இருக்கட்டும், எவ்வளவு ஐஸ்வர்யனா இருக்கட்டும், பதிக்கவே தப்பிக்கவே முடியாது கத்தாவே அன்றே. அப்ப யாரை கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லையே சுவாமி அன்றே. ஆனால் ஒன்று கடைசியா பார்த்து முடிச்சோம், எவ்வளவு பெரிய சமாதானம், மீட்கப்பட்டவர்கள், உங்களுடைய மீட்பு சமீமா இருக்கிறது, தலையை நிமிந்து பார்த்து உயர்த்துங்கள் சொன்னே சுவாமி. ஓய் உங்களுடைய மீட்பு, மீட்கப்பட்ட ஜனங்களுடைய பாதுகாப்பு அங்க பாக்குறமே சுவாமி. ஆமாண்டே உடைய விளையப்பட்ட திரு ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்கப்பட்ட மீட்பு ஐயோ ஒருபோது வினாய் போகாத சுவாமி. அதித்தியமான பாதுகாப்பு, ஒருவனும் ஒரு காலும் என்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது சொல்லி படிச்சோமே சுவாமி. ஆண்டரே உம்முடைய ஆடாய் நாங்கள் இருக்கும் பொழுது ஒருவனும் என்னோட உம்மிடத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது சொல்லி படித்தோம் சுவாமி. எவ்வளவு மகத்துவமான பாதுகாப்பை கொடுத்திருக்கீங்க சுவாமி. அதனால நாங்கள் மீட்கப்பட்ட ஜனமா இருப்போம் என்றால் அன்றே நாங்கள் எதையும் இதையும் பார்த்து புலம்பிக் கொண்டு சோர்ந்து போய் கொண்டு அன்றே நாங்கள் விழுந்து விடாதபடி இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் எழும்ப, இன்னும் அதிகமாக முக்களா எழும்ப, இன்னும் அதிகமாக இந்த அவளோடு அவளோடு இயேசுவின் அருகிக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிற ஜனமாய் காணப்பட உதவி செய்யும் சுவாமி. அப்படிப்பட்ட ஜனமாய் சாட்சியாய் இந்த உலகத்துல வாழ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே.